SBS தமிழ்.
தமிழ் சினிமாவின் பிதாமகன் என்று அழைக்கப்படும் அளவு மிகவும் முக்கியமான படைப்பாளி இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். தமிழ் திரைப்படத்தை கலை அம்சம் கொண்டதாக மாற்றியமைத்த பெருமை மகேந்திரனுக்கு மட்டுமே உரியது. முள்ளு மலரும் உதிரி பூக்கள் போன்ற திரைப்படங்கள் தமிழ் திரையுலக வரலாற்றின் மிகச்சிறந்த திரைப்படங்களாக இன்றும் கொண்டாடப்படுகின்றன. தமிழ் சினிமாவில் எத்தனையோ இயக்குனர்கள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ பேர் வருவார்கள். ஆனால் இத்தனை நீண்ட பட்டியலில் ஒரு சில இயக்குனருக்கு மட்டுமே நிரந்தர இடம் உண்டு. யாராலும் அவர்களின் இடத்தை நிரப்ப இயலாது. அப்படியானவர் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் 2006 எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்முகத்தின் ஒரு பகுதியை நாம் இப்போது கேட்போம். வணக்கம் மகேந்திரன் அவர்களே.
வணக்கம் ஐயா. முதல்ல ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஆஸ்திரேலியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.
தமிழின் மிகச்சிறந்த திரைப்படங்கள் வரிசையில் உங்களின் முள்ளு மலரும் உதிரி பூக்கள் படங்கள் பலராலும் அடிக்கடி குறிப்பிடப்படுவது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
இதுக்கு அடிப்படையாக நான் நன்றி சொல்ல வேண்டியது அமரர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான். அவரால் தான் நான் வந்து திரைப்படத்துறைக்கே நான் வந்தவன். அதனால் அவருக்கு முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த படங்களை பற்றி எல்லாரும் உலக அளவிலேயோ இந்திய அளவிலேயோ பேசப்படும்போது முதல்ல எனக்கு வந்து மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு தான். ஏன்னா ஒருத்தனுடைய வெற்றிகளுக்கு பின்னால் பல பேர் இருக்காங்க இல்லையா, ஆரம்ப நாட்கள் இருந்து. ஸோ ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் வந்து இதை தான் நான் சாதித்தது, இதை என்னுடைய சாதனை, என்னுடைய அச்சீவ்மெண்ட்னு நான் இன்னைக்கும் சொல்லிக்கவே மாட்டேன். அது இதை தன்னடக்கம் இல்லை, என்னுடைய வாக்கு மூலம் இல்லை. ஸோ இந்த வெற்றிக்கு ஆரம்ப நாள் முதல் என்னை சென்னைக்கு வரவழைச்சது யாரு, என்னை அனுப்பிச்சது யாரு, திரைப்படத்துறைக்கு என்னை உள்ள கொண்டு வந்தது யாரு, திரும்ப திரும்ப எனக்கு சினிமா துறை எனக்கு பிடிக்காம ஊருக்கு 3 நான் ஓடி போயிட்டேன். அதாவது காரைக்குடி, அங்கேதான் என்னுடைய பெற்றோர் இருந்தாங்க. நான் சம்பாதிக்கணும், வீட்டை காப்பாற்றணும். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ்லேயும் கொஞ்சம் கீழே, மூத்த பிள்ளை வீட்டுக்கு. எனக்கு கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு சம்பாதிச்சு அவங்களை காப்பாற்றணும், தம்பி தங்கச்சிங்களை கரையேற்றணுங்கிறதான் எனக்கு குறிக்கோளாக இருந்தது. கல்லூரியில் படிக்கும்போது பொழுதுபோக்குக்காக கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, ட்ராமா போடுவேன். அதே சமயம் வந்து நண்பர்களோட நல்ல சினிமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விவாதங்கள் நடத்துவேன். தமிழ் சினிமாக்களில் உள்ள குறைகளை வந்து நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்குவேன். அந்த முறையில் தான் நான் எங்கள் கல்லூரிக்கு விருந்தாளியாக வந்திருந்த திரு எம்ஜிஆர் முன்னிலையில் ஒரு 45 தமிழ் சினிமாவை விமர்சனம் பண்ணி பேசினேன். அப்போ எனக்கு அவர் இப்போ என்னுடைய பேச்சை பாராட்டி ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாரு. அதை நான் அப்படியே மறந்துட்டேன். அப்புறம் என்னுடைய அத்தை ஒருத்தர், அவங்க என்ன செஞ்சாங்க, நீ சென்னைக்கு போய் சட்டம் படிக்கணும், லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சாங்க. 7 படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, திருப்பி ஊருக்கு போகணும்னு நான் புறப்படும் போது ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு, நான் பத்திரிகை ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் உதவி ஆசிரியராக இருங்க, நீங்கள் தான் நல்லா சினிமா பற்றி பேசுங்க. அவரும் எங்கள் ஊருக்காரர் தான், காரைக்குடியை சேர்ந்தவர். சினிமா விமர்சனம் எழுதுங்க, நான் சம்பளம் தரேன் மாதம் மாதம்னாரு. அப்படி பத்திரிகையாளர் நான் தான் முதல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கால் முறிவு ஒன்று ஏற்பட்டது ஒரு ட்ராமாவில் கேள்விப்பட்டிருக்கீங்க, இன்பக்கனவுன்னு ஒரு நாடகத்தில். திரும்பவும் அவர் வந்து திரைப்படத்தில் நடிக்க வந்திருந்தார். அப்போ எல்லா பத்திரிகையாளருக்கும் அழைப்பு அனுப்பிச்சு அதை சொல்கிறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார் அவருடைய தோட்டத்தில். அப்போ நானும் எங்கள் பத்திரிகை சார்பாக போயிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவுலையும் அதுதான் என்னுடைய பாக்கியம், என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சு, நீங்கள் அழகப்பக்கல் ஒரு மாணவர் தானே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. நீங்கள் எப்படி இங்கே சினிமாவுக்கு சினிமா பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, சினிமா பத்திரிகை இல்லை பத்திரிகையில் சினிமா விமர்சனம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நான் நடந்தது சொன்னேன். லாவில் சேர்ந்தேன், என் டிஸ்கர்னிங் பண்ணிட்டேன், வேறு வேலை இல்லாமல் இந்த வேலையில் நான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னேன். அவர் உடனே சொன்னார், நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துடுங்க, உங்களுக்கு வேறு ஒரு வேலை நான் தரப்போகிறேன் அப்படின்னாரு. அதன்படியே மறுநாள் அவர் வீட்டுக்கு போனேன். பொன்னியின் செல்வன் நாவலுக்கு பாகங்களை கொடுத்த 6 கொடுத்து இதுக்கு திரைக்கதை எழுதுங்க அப்படின்னாரு. 3 எழுதி கொடுத்துட்டு நான் திருப்பி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் விடலை. போயிட்டு 10 திருப்பி வாங்க, இன்னொரு வேலை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னேன். இப்படித்தாங்க படிப்படியாக ஒரு வேலையில் ஆரம்பிச்சது. ஓகே, அதனால் இப்போ நீங்கள் குறிப்பிட்டபடி முள்ளு மலரமோ உதிரிப்பூக்களோ நான் இயக்குனரா முதல்ல தங்கப்பதக்கம், அது தொடர்ந்து 25 படங்களுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் திரைக்கதை வசனம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஒரு 2 படங்களை தவிர மற்ற எல்லா படங்களும் வெற்றி படங்கள் தான். இருந்தாலும் எனக்கு வந்து திருப்திப்படலை. காரணம், சினிமாவில் நான் என்ன என்ன இருக்கக்கூடாதுன்னு நான் கல்லூரி நாட்கள் நண்பர்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேனோ என்னுடைய கருத்துக்களை, அதுக்கு நேரம் அதே தவறில தான் நான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்க அந்த படங்களும் வெற்றி அடையுது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சரி, சீக்கிரமாக திருப்பி மறுபடியும் ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கும் போது, ஒரு தயாரிப்பாளர், அவர் தான் முள்ளுமுருகன் பட தயாரிப்பாளர், அவர் வந்தார். அவர் வந்து நான் மேலாபிச்சர்ஸில் கலைஞர் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் அது, காஞ்சி தலைவர் படம் எடுத்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னை அங்கே போய் ஒரு உதவி இயக்குனராக சேர்த்து விட்டார். உதவி இயக்குனர்னா இன்னைக்கு கூட உதவி இயக்குனர் மாதிரி இல்லை. நீங்கள் ஜஸ்ட் பாருங்க, நீ என்ன நல்லா பண்ணுறோன்னு பாருங்க, நான் உதவி இயக்குனர் ஒரு முத்திரையோடு பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்படி ஆரம்பிச்சது. அங்கிருந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பி ஊருக்கு போகலான்னு நினச்சப்போ எம்ஜிஆர் அழைச்சி, நீங்கள் எனக்கு ஒரு நாடகம் எழுதணும் அப்படின்னாரு. எழுதி கொடுத்து அவர் வீட்டில் உட்காந்து எழுதி கொடுத்து அந்த நாடகம் முடிஞ்சு அந்த நாடகம் அரங்கேற்றம் ஆகலை. மறுபடியும் நான் ஊருக்கு போயிட்டேன். நான் அப்புறம் திரும்பவும் என் ஊருக்கே உள்ளூர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னை இங்கே வர வச்சார் ஒரு ப்ரொடியூசர் மூலமாக திரு எம்ஜிஆர் அவர்கள். ஆக திருப்பி நான் சென்னைக்கு வந்தேன். இதில் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அப்போ எனக்கு வயசு 20 கூட ஆக 20 இருக்கும். இங்கே சென்னையில் எவ்வளவோ மாபெரும் எழுத்தாளர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன அவர் எந்த காரணத்தை கொண்டு எந்த நம்பிக்கையில் எந்த அடிப்படையில் என்ன ஒரு சின்ன பையனை போய் கூப்பிட்றாரு, 20 பையனை வந்து அடிக்கடி கூப்பிட்றாரு எந்த நம்பிக்கையில் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புதிராக இருக்காது. ஸோ அந்த காஞ்சி தலைவன் டைமில் எனக்கு அறிமுகமானவர் தான் ஆனந்தி தலைவன் வேணுச்செட்டியார் அவர்கள். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் தான் ஒரு நாள் நிறுத்தப்பட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணி கொடுக்கணும்ப்பா அப்படின்னாரு. அப்போ தான் முள்ளுமலருங்கிற நாவல் உமாச்சந்திரன் எழுதுனது, அது ஒரு 200 பக்கம் மட்டும் வாச்சிட்டு புக்கை மூடி வச்சுட்டு நானே ஒரு திரைக்கதை எழுதிட்டு இருந்தேன். அவர் வந்து கேட்டப்போ ரொம்ப கம்பல் பண்ணி, ஏன்னா அவர் கமர்ஷியல் ப்ரொடியூசர், ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டப்போ நட்பு ரீதியாக என்ன கதை அப்படின்னு கேட்டார். அது ஒரு கதை, ஒரு ஒன்லைனில் சொல்லுப்பா அப்படின்னாரு. இது ஒரு அண்ணன் தங்கை வச்சு ஒரு கதை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இது போதும்ப்பா, இதுதான் படம். ஏன்னா அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இவனே நல்ல எழுத்தாளன், பாசமலர் மாதிரி இவன் அண்ணன் தங்கச்சி கதை ஒன்று சொல்ல போகிறான், நிறைய வசனம் இருக்கும், படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில் என்னை வந்து டைரக்டர் ஆக்கினார். ஆனால் டைரக்டரா நீ டைரக்ட் பண்ணணும்னு சொன்னப்போ எனக்கு மனசுக்குள்ள பெரிய ஒரு கிளர்ச்சியோ ஆசையோ எனக்கு கிடையாது. எனக்கு ஏன்னா பல பேரும் வந்து சென்னைக்கு பல முயற்சிகள் பிரயத்தனங்கள் எடுத்து அரும்பாடுபட்டு ஒரு இடத்த குடிச்சிருக்காங்க இல்லையா. ஒரு நோக்கத்தோடு வருவாங்க, நடிகர் ஆகணும், இயக்குனர் ஆகணும், கவிஞன் ஆகணும், பாடலாசிரியன் ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வந்து போராடி ஜெயிக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கெல்லாம், அவங்களுடைய உழைப்புக்கெல்லாம் வந்து. ஆனால் இது வந்து என்னை தேடி வந்து எனக்கு கிடைத்த வாய்ப்புகள். இதுக்கெல்லாம் காரணமும் எம்ஜிஆர் தான். அப்புறம் அந்த படம் முடிஞ்சது. ஆனால் அந்த படம் முற்றிலும் வேறுபட்ட படமாக, நான் இந்த படங்களுக்கு நான் எழுத்தாளனாக இருந்து எவ்வளோ எழுதியிருப்பனோ அதெல்லாம் விட்டுட்டு சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை. நம்ம வழக்கமாக தமிழ் படங்கள் வந்து அதிகமாக பேசுகிறோம், நம்ம ரேடியோ ட்ராமா மாதிரி, மேடை நாடகம் மாதிரி எதுக்கெடுத்தாலும் பேசிக்கிட்டே இருக்கோம், அது வல்ல சினிமா அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு காரணம், நான் இன்டர்மீடியட் அமெரிக்கன் கல்லூரியில் மதுரையில் படிக்கும்போது நான் பார்த்த 3 ஆங்கில படங்கள், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு தவறுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம டூயட் பாடிட்டுருக்கோம் படங்களில், தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவிலையும் சொல்கிறேன். வேர்ல்டில் எந்த கண்ட்ரிலையும் எடுக்கப்படுற படங்களையும் நடக்காத ஒரு அக்கறவத்தை நம்ம இந்தியன் சினிமா பண்ணிகிட்ருக்கு இல்லையா. காதலிக்கிறவங்க எங்கே டூயிட் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இயற்கைக்கு மீறி நம்ம வந்து படங்கள் எடுத்துட்ருக்கோம். இவ்வளவுக்கும் தமிழில் அற்புதமான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அறிவாளிகள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க. எங்களுக்கு வந்து அதிகமாக வெளிநாட்டு படங்களுடைய, அதாவது படம் பார்க்குற மக்களுக்கு வந்து வெளிநாட்டு படங்களை பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி வேணும் இல்லையா, மற்ற நாடுகள்லாம் எவ்வளோ படம் என்னென்ன மாதிரிலாம் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு திரைப்படம்னா அது எப்படி இருக்கணும், அதனால் அது தெரியாது எங்களுக்கு, இங்கே உள்ள மக்களுக்கு அது. அதனால் வந்து எனக்குள்ள ஒரு இருந்தது, சினிமாங்கிற ஒரு விஷுவல் மீடியங்கிறத நிரூபிக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நான் எந்த புதுமையும் பண்ணலை முள்ளுமலர் படத்துலையோ அல்லது உதிரிப்புகள் படத்துலையோ, எந்த புதுமையும் நான் பண்ணலை. நான் தமிழ் சினிமாக்கள்ல நான் படிக்கிற காலத்துல பார்த்து எதெல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணேன். அவ்வளவுதான், அதிக வசனம் இருக்காது, டூ இட் இருக்காது, இப்படிங்கிற சில விஷயங்கள். ஸோ அதை வச்சு விஷுவல் மீடியமா நிறைய சைலண்ட் போர்ஷன்ஸ் தான் இருக்கும். அந்த சைலண்ட் போர்ஷன்ஸ் வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு நிரூபிக்க வேண்டியது பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதுக்கு இளையராஜா எனக்கு மிகப்பெரிய பலமா இருந்தார். அதனால என்னுடைய படங்கள் வெற்றி அடைஞ்சது. அதனால வந்து இப்படி பல பேருக்கும் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.